வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி. தலைப்புச் செய்திகள். 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் வண்ணமிகு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சற்று முன் தொடங்கி வைத்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்களில் இந்தியாவின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் மாவட்டத்தில் நிகழ்ச்சி ஒன்றிற்காக அமைக்கப்பட்டிருந்த மேடை சரிந்து விழுந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று மாலை உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் தொடங்கியது. விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி முறைப்படி தொடங்கி வைத்தார். இப்போட்டிகள் இன்று முதல் அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 35 பிரிவுகளில் இப்போட்டிகள் நடைபெறுகின்றன. தேசிய விளையாட்டுப் போட்டியில் முதல் முறையாக யோகா மற்றும் மல்லர் கம்பம் போட்டிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 36 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்திலிருந்து 10,000-க்கும் அதிகமான தடகள வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்கின்றனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் 11 நகரங்களில் இப்போட்டிகள் நடைபெறுகின்றன. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக இதில் விவாதிக்கப்படும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்குகிறது. வரும் சனிக்கிழமை 2025-26ஆம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்களில் இந்தியாவின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அபுதாபியில் நடைபெற்று வரும் ரெய்சினா மாநாட்டில் பேசிய அவர், மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவுகள் வலுவடைந்து வருவதாக கூறினார். வர்த்தகம், தகவல் தொடர்பு, கலாச்சாரம் உள்ளிட்ட பல துறைகளில் அந்நாடுகளுடனான இருதரப்பு உறவுகள் மேம்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வளைகுடா நாடுகளுடனான வர்த்தகம் 180 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா, மத்திய கிழக்கு நாடுகள், ஐரோப்பா நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார வழித்தடத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஒத்துழைப்புகள் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திரு ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். ஏற்றுமதியை அதிகரிக்க சரக்கு போக்குவரத்துக்கான செலவுகள் குறைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர், ட்ரக் ஓட்டுநர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக சோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட அபை திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் மூலம் கடந்த ஆண்டில் 6 மாநிலங்களைச் சேர்ந்த 50,000 ட்ரக் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 22 லட்சம் ட்ரக் ஓட்டுநர்களின் தேவை உள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு 5 லட்சம் சாலை விபத்துகள் நேரிட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக 1.8 லட்சம் உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சாலை விபத்துகளில் உயிரிழந்தவர்களில் 66% பேர் 18 முதல் 34 வயதுடையவர்கள் என்றும் திரு நிதின் கட்கரி கூறினார். கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடுவது மக்களின் நம்பிக்கை சார்ந்த ஒன்று என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்தில் பக்தர்கள் நீராடுவது குறித்து காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்த கருத்து மனவேதனை அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். பிற மதங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடைமுறைகள் போன்றே இந்த புனித நீராடல் நிகழ்வும் நம்பிக்கை சார்ந்த அம்சமாக கருதப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள். விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு. தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 400,000+ மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2,500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 1,600,000 பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். 700,000 ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
நாட்டின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் மத்திய அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொள்கைகளை வகுப்பது, திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, தொழில்துறை மற்றும் சமூக கூட்டாண்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நவீன தொழில்நுட்பம் மற்றும் சிறந்த நிர்வாகம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள். பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் புனித நீராட வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. நாளை மௌனி அமாவாசையையொட்டி திரிவேணி சங்கமத்தில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் புனித நீராடுவதற்காக வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து அங்கு 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பக்தர்களின் வசதியை கருத்தில் கொண்டு போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மௌனி அமாவாசையையொட்டி பயணிகளின் வசதிக்காக கூடுதலாக 60 சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே முடிவு செய்துள்ளது. பிரயாக்ராஜ் ரயில் நிலையத்திலிருந்து 4 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படும் என்றும் இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. அவசர கால உதவியாக ஏற்படுத்தப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவ முகாம்கள் 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் மருத்துவர்கள் கூடுதலாக பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் மாவட்டத்தில் நிகழ்ச்சி ஒன்றிற்காக அமைக்கப்பட்டிருந்த மேடை சரிந்து விழுந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர், 45 பேர் காயமடைந்தனர். நிகழ்ச்சியின்போது மக்கள் மேடை மீது ஏற முயன்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். விசாரணை அறிக்கையை 1 வார காலத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேடை அமைத்த ஒப்பந்ததாரர் கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தில்லி சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்துக் கணிப்புகளை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்துக் கணிப்புகளை அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்களில் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளான பிப்ரவரி 5ஆம் தேதி மாலை 6:30 வரை வெளியிடக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறும் நபர்கள் மற்றும் ஊடகங்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. மலைப்பாங்கான பகுதிகள் மற்றும் ஜெஜு தீவுகளில் உள்ள சுற்றுலா தலங்களில் 120 சென்டிமீட்டர் உயரத்தில் பனி படர்ந்துள்ளது. நாடு முழுவதும் 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு பனிப்பொழிவு காணப்படுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 3.3 ஓவரில் 1 விக்கெட் இழப்புக்கு 22 ரன் எடுத்துள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை வகிக்கிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 6 சுற்றில் இந்தியா 150 ரன் வித்தியாசத்தில் ஸ்காட்லாந்தை வென்றது. தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரித்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ணபிரசாத் சாய் பிரதீக் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்றில் இந்த இணை 16-21, 21-13 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூர் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் வண்ணமிகு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சற்று முன் தொடங்கி வைத்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்களில் இந்தியாவின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் மாவட்டத்தில் நிகழ்ச்சி ஒன்றிற்காக அமைக்கப்பட்டிருந்த மேடை சரிந்து விழுந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.